إن الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه இந்த மதரசாவுடைய கௌரவ அதிபர் அவர்களே மற்றும் மதரசாவுடைய நிர்வாக பணிப்பாளராக இருக்கக்கூடிய கண்ணியமிக்க ஆசிரியர் அவர்களே மற்றும் இந்த சபையில் அமர்ந்திருக்கும் மதரசாவுடைய உஸ்தாதாக்களே முஅல்லிமாக்களே மற்றும் பழைய மாணவிகளே மதரசாவுடைய தற்போதைய மாணவிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்கான மிக உயர்ந்த ஒரு பணியில் எங்கள் அனைவரையும் ஈடுபடுத்தி இருக்கிறான். மார்க்கத்தை கற்றறிந்த உலமாக்களாக இருந்தாலும் முஅல்லிமாக்களாக உஸ்தாதாக்களாக இருந்தாலும் அல்லது மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவிகளாக இருந்தாலும் இந்த அனைவரும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய பணியில்தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வினால அவனுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக தெரிவு செய்யப்பட்டவர்களாக இருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிழூன். இந்த குர்ஆனை இந்த மார்க்கத்தை நாங்களே இறக்கி வைத்தோம், இந்த மார்க்கத்தை நாமே பாதுகாப்போம் என்று இந்த மார்க்கத்திற்கான வேதத்திற்கான உத்தரவாதத்தை அல்லாஹ் குர்ஆன்ல தந்திருக்கிறார். இஸ்லாத்துடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்திய அல்லாஹ் அந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய வேலை திட்டத்திற்காக இந்த உலகத்தில பல வகையான படையணிகளின் மூலம் அல்லாஹ் வேலை வாங்கி கொண்டிருக்கிறார். அந்த பாதுகாப்பு வேலைக்காக பாதுகாப்பு திட்டத்திற்காக அல்லாஹ் இந்த உலகில் அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட படையணிகளின் மூலம் அவனது வேலை திட்டத்தை வாங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அல் குர்ஆனுடைய ஹதீஸுடைய மார்க்கத்துடைய அறிவை கற்றுக்கொண்டவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அனைவரும் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கான அந்த படையணியில் அல்லாஹ்வினால் இணைத்துக் கொள்ளப்பட்டவர்கள். அந்த வகையில நாங்கள் அனைவரும் அல்லாஹுக்கு அதிக அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பாக்கியம், இந்த நியமத், இது எந்த அளவுக்கு நாங்க பாராட்ட வேண்டிய அல்லது எங்களால் கொண்டாடப்பட வேண்டிய நியமத்தாக இருக்குதோ அதே போல இதற்கு பெரிய அளவுல பொறுப்பு கூறவும் கடமைப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறது பாக்கியம் மட்டுமல்ல, ஒரு பாரமாகவும் இருக்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த குர்ஆனுடைய ஹதீஸுடைய மார்க்கத்துடைய ஞானம் என்றது அருள் மட்டுமல்ல, அல்லாஹ்வினால் எங்களுக்கு தந்திருக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுமையாகவும் இருக்கு. எனவே இந்த நியமத்துடைய யதார்த்தத்தை நாங்க உணர்ந்து இந்த நியமத்துக்கு எப்படி நன்றி செலுத்தலாம், இதற்கான பொறுப்புகளை கடமைகள் எப்படி நிறைவேற்றலாம் என்பதை பற்றியும் நாங்க கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன் இது சம்பந்தமாக அல்லாஹ் எங்களிடத்துல விசாரிக்க இருக்கிறார். அதிலும் விசேஷமாக எமது சமூகத்துடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மிக பெரும் பொறுப்பு சமூகத்துடைய பெண்களுடைய கையில அல்லாஹ் வச்சிருக்கிறார். இஸ்லாம் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கான பணியின் ஒரு பகுதியை எப்படி ஆண்களுடைய தலையில சுமத்தி இருக்கிறதோ அதே போல சமூகத்தில் உள்ள அந்த பெண்கள் என்ற சமூகத்தினருடைய தலையில் அந்த மார்க்கத்தையும் எதிர்கால தலைமுறையையும் கட்டி காக்கக்கூடிய மிக பெரும் பொறுப்பையும் அல்லாஹ் சுமத்தி இருக்கிறார். இஸ்லாமிய குடும்பவியல் அமைதியானதாக இருக்கணும் என்றா அது முஸ்லிம் சமூகத்துடைய பெண்களுடைய கையில தான் அந்த பொறுப்பை அல்லாஹ் வச்சிருக்கிறார். ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இந்த சமூக பொறுப்பு அல்லாஹ் சரி பகுதியாக பிரித்து வச்சிருக்கிறார். ஆண்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் ஒரு பக்கம் இருக்குது, அதே போல பெண்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் இன்னொரு பக்கம் இருக்கு. அந்த பொறுப்புக்கு தான் அல்லாஹ் எங்களை தெரிவு செய்திருக்கிறார். ஆலிமாக்கள், உஸ்தாதாக்கள், முஅல்லிமாக்கள், மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர்கள் அல்லது மார்க்கத்துடைய இல்மை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மாணவிகளாக இருக்கக்கூடிய அனைவரும் இந்த பொறுப்புக்கு உரியவர்களாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறார். எனவே எமது சமூகத்துடைய சீராக்கத்தை பற்றி நாங்கள் கவலைப்படக்கூடியவர்களாக, எமது எதிர்கால தலைமுறை ஒழுக்கமுள்ளவர்களாக, மார்க்கப்பற்றுள்ளவர்களாக, இறை நம்பிக்கை உள்ளவர்களாக எதிர்காலத்தில் உருவாக வேண்டும் என்றால் அதை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பங்களிப்பு, மிகப்பெரிய பொறுப்பு பெண்களுடைய கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் வாலிபர்களும் எப்ப வழி தவறி போக ஆரம்பிப்பாங்களோ அந்த சமூகத்தின் நிகழ்காலமும் எதிர்காலமும் கேள்விக்குரிய நிலைமையின் பக்கம் தள்ளப்பட்டது. அந்த சமூகத்தின் எதிர்காலம் இருள்மயமானதாக மாறிவிடும். அந்த சமூகத்தின் நிகழ்காலம் வீழ்த்தப்பட்டு போயிடும். நாளடைவில் காலப்போக்கில் அந்த சமூகத்தின் வாலிபர்கள், பெரியவர்கள், கல்விமான்கள், எதிர்கால தலைமுறை அனைத்தும் மார்க்கத்தை விட்டும் தூரமானவர்களாக, இஸ்லாமிய பாரம்பரியங்களை விட்டும் ஒதுக்கப்பட்டவர்களாக, இஸ்லாமிய சிந்தனை அற்றவர்களாக மாறக்கூடிய அபாயம் இருக்கு. ஒரு சமூகத்தின் வாலிபர்களும் பெண்களும் தவறுதலாக வழிநடத்தப்பட்டால், அவர்களுக்கான வழிகாட்டல் முறையாக வழங்கப்படாமல் இருந்தால் இது போன்ற பாரிய அபாயங்களுக்கு எமது சமூகம் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் முகம் கொடுக்க வேண்டி வரும். எனவே சமூகத்தில் உள்ள அந்த பெண்கள் என்ற தரப்பினருக்கு பொறுப்பு கூற கடமைப்பட்டவர்கள் ஆலிமாக்களாக, முஅல்லிமாக்களாக, உஸ்தாதாக்களாக, மார்க்கத்தை படிக்கக்கூடிய மாணவிகளாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டவர்கள் தான் இந்த பொறுப்பை சுமப்பதற்கு மிக பெரும் தகுதியுடையவர்களாக இருக்கிறார். இந்த பொறுப்பை எப்படி சுமக்கலாம், இந்த பொறுப்பை எப்படி தாங்கலாம், எமது சமூகத்தை நல்வழிப்படுத்தணும், சமூகத்தின் எதிர்காலம் ஒளிமயமானதாக அமையணும், மிகச்சிறந்த இஸ்லாமிய சமூகத்தை எமது நாட்டில் முழு உலகத்திலும் உருவாக்கணும் என்றால் அதற்கு பொறுப்பு கூற கடமைப்பட்ட பெண்கள், ஆலிமாக்கள், உஸ்தாதாக்கள் என்ன வேலைகளை செய்யணும், எந்த வேலை திட்டத்தில் அவங்க இறங்கணும். இதுல முதலாவது வேலை திட்டம் என்னவென்றால், நாங்கள் ஆற்ற வேண்டிய பணிகளுடைய முதல் படி என்னவென்றால், இஸ்லாமிய உணர்வை, இஸ்லாத்தின் முக்கியத்துவத்தை, இஸ்லாமிய வாழ்வியலின் அவசியத்தை, ஒழுக்கமயமான பண்பாடு நிறைந்த அந்த வாழ்வியலின் முக்கியத்துவத்தை எமது சமூக பெண்களுக்கு ஊட்டி அவர்களை தர்பியா செய்வது ஆலிமாக்களுடைய முதல் கடமையாக இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு எமது சமூகம், எமது நாடு மிக பயங்கரமான சவால்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. சவால்கள் என்றால் அரசியல் ரீதியான, பொருளாதார ரீதியான சவால்கள், அதை பத்தி நான் சொல்ல வர இல்லை. எமது சமூகத்துடைய பெண்கள், முஸ்லிம் சமூகத்துடைய பெண்கள் பாரிய அச்சுறுத்தல்களுக்கு, சிந்தனா ரீதியான தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கமாக மீடியாக்களுடைய தாக்கம், சமூக வலைத்தளங்களுடைய தாக்கம், அந்நிய கலாச்சாரங்களுடைய தாக்கம், சடவாத சிந்தனைகளுடைய தாக்கம், மதச்சார்பற்ற கல்வியுடைய தாக்கம், சினிமாவுடைய தாக்கம் என்று பல வகையான தாக்குதல்களுக்கு மத்தியில தான் எமது சமூக பெண்கள், யுவதிகள் சிக்குண்டு போயிருக்கிறாங்க. எனவே இஸ்லாத்துடைய சிந்தனைகள் ஊட்டப்படுவது, இஸ்லாத்துடைய வாழ்வியலை மதிக்கக்கூடிய அந்த சிந்தனை, இது எமது சமூகத்தில கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருது. இஸ்லாம் என்றது 1400 வருடங்களுக்கு முன்னால் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு மார்க்கம், பாலைவனத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட மார்க்கம், பற்பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அரேபிய நாட்டில் இறக்கப்பட்ட மார்க்கம். அந்த மார்க்கம் இந்த காலத்திற்கு ஒத்து வருமா? அந்த மார்க்கத்துடைய போதனைகள், வழிகாட்டல்கள், கலாச்சார பாரம்பரியங்கள், மரபுரிமைகள் இந்த காலத்துக்கு ஒத்து வருமா? எமது நாட்டுக்கு ஒத்து வருமா? எமது சமூகத்துக்கு ஒத்து வருமா? நவீன யுகத்துக்கு ஒத்து வருமா என்ற ஒரு கேள்வி எமது சமூக யுவதிகளுடைய, பெண்களுடைய உள்ளத்தில் புகுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இஸ்லாமிய வாழ்வியலை விட்டும், கலாச்சார பாரம்பரியங்களை விட்டும், ஒழுக்க விழுமியங்களை விட்டும் எமது யுவதிகள், எமது பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தூரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. எனவே இவர்களுக்கு இஸ்லாமிய வாழ்வியலின், நெறிமுறையின், கலாச்சார பாரம்பரியங்களின் முக்கியத்துவத்தை, அவசியத்தை உணர்த்த வேண்டியது ஆலிமாக்களுடைய, வாலிமாக்களுடைய, ஹாஃபிதாக்களுடைய, மதரசா மாணவிகளுடைய பாரிய பொறுப்பாக இருக்கும். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் விசாரிக்கப்பட இருக்கிறோம். வெறுமனே மார்க்கத்தை படித்திருக்கிறோம், மார்க்கம் கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய சூழலில் எமது கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம், மார்க்கத்தை படித்து வெளியேறி இருக்கிறோம், அல்லது மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம், அனைவரும் இந்த படிக்கிறதோட, படிச்சு கொடுக்கிறதோட, மதரசாவுடைய சூழலோட எங்கட பொறுப்புகளையும் கடமைகளையும் நாங்கள் முடக்கி வைத்திருப்போம் என்றால் சமூகம் மார்க்கத்தை விட்டும் எங்கோ தொலை தூரத்துக்கு செல்லும். எமது நாட்டில பெண்கள் மதரசாக்களே மிக குறைவு, அதிலும் பெண்கள் மதரசாக்கள் மிக மிக குறைவு. அந்த பெண்கள் மதரசாக்களில் பட்டம் பெற்று வெளியேறக்கூடிய ஆலிமாக்களுடைய எண்ணிக்கையும் மிக மிக குறைவு. ஆனால் பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவிகள், மார்க்கத்தை கற்காதவர்கள், சமூகத்தில் வெளியில் உள்ள பெண்கள், யுவதிகள், இவர்கள் பெரும் தொகையாக இருக்கிறார். இவர்களுடைய ஒழுக்க விழுமியங்களை பற்றி, மார்க்க பற்றையும், அவர்களுடைய இறைபக்தியையும் பற்றி கவலைப்படக்கூடிய பொறுப்பு மதரசாக்களோட சம்பந்தப்பட்ட ஆலிமாக்களுக்கும் ஹாஃபிதாக்களுக்கும் தான் இருக்குது. எனவே அல்லாஹ் எங்களை ஒரு உயர்ந்த வேலை திட்டத்திற்காக தெரிவு செய்திருக்கிறான். அந்த வேலை திட்டத்தில் எந்த அளவுக்கு அக்கறையோடு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்று எங்களை நாங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலமாக இந்த காலம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சடவாத சிந்தனைகளுடைய தாக்கத்தினால், நவநாகரீகத்துடைய தாக்கத்தினால் எமது முஸ்லிம் பெண்களும் கேள்வி எழுப்புறாங்க, இந்த ஹிஜாபுடைய வாழ்க்கை என்பது இது பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. இஸ்லாமிய பெண்களுடைய உரிமைகளை சுதந்திரங்களை பறித்து சிறை வாழ்க்கைக்குள் அவர்களை தள்ளி ஒரு கருப்பு நிற போர்வையினால் அவர்களது ஆளுமை பண்புகளையும் திறமைகளையும் மழுங்கடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைதான் ஹிஜாபுடைய பர்தாவுடைய வாழ்க்கை முறை என்று இன்று அந்நியர்கள் ஒரு பக்கம் விட்டு விடுவோம், மார்க்கம் தெரியாதவர்களை விட்டு விடுவோம். மார்க்கத்தில் ஓரளவுக்கு ஈடுபாடு கொண்ட ஒழுக்கமுள்ள குடும்பங்களில் பிறந்து வளர்ந்த எமது யுவதிகள் படித்தவர்கள் இந்த கருத்தை இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். முஸ்லிம் பெண்களுக்கு விடுதலை கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கான சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்தி இருக்கிறது, பெண்களை கொடுமைப்படுத்தி இருக்கிறது, பெண்களது உரிமைகளை மறுக்கிறது, அவர்களுக்கான சுதந்திரம் முறையாக வழங்கப்படவில்லை. ஆணாதிக்க சிந்தனை முஸ்லிம் சமூகத்திலே மேலோங்கி இருக்கிறது. பெண்களுடைய ஆளுமைகளும் திறமைகளும் சமையல் கட்டுக்குள்ளே முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நான்கு சுவர்களுக்கு மத்தியில் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. பர்தா என்ற ஒரு போர்வையினால், இந்த அநாகரீக சின்னத்தினால் முஸ்லிம் பெண்களுடைய அறிவிக்கும் ஆளுமைகளுக்கும் திரை போடப்பட்டிருக்கிறது என்று பல வகையான கருத்துக்கள் இன்று மீடியாக்களின் ஊடாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதன் பக்கம் எமது யுவதிகள், எமது பெண் சமூகத்தினர் வெகுவாக கவரப்பட்டுக் கொண்டும் இருக்கிறார்கள். எனவே ஆலிமாக்கம் என்ற வகையில் இந்த சிந்தனை தாக்கத்தை எதிர்கொள்ள வேண்டிய இந்த ஷடவாத சிந்தனையுடைய நவநாகரீகத்துடைய மோகத்தினால் முன்வைக்கப்படக்கூடிய இந்த சிந்தனையை எதிர்கொள்ள வேண்டிய உடைத்தெறிய வேண்டிய மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் எங்கள தலையில அல்லாஹ் வைத்திருக்கிறார். இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? முதலாவது, இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஹிஜாபுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து இந்த வாழ்க்கையின் பாதுகாப்பு, இதனுடைய நம்பகத்தன்மை, இதிலே உள்ள பத்திரித்தனம், இதிலே உள்ள பேணுதல், இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டு எப்படியெல்லாம் சாதிக்கலாம் என்றதை எமது சமூக பெண்களுக்கு வெறும் தியரியாக சித்தாந்தமாக மட்டுமல்லாம எங்களது நடைமுறை வாழ்க்கையின் மூலம் பறைசாற்ற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். முஸ்லிம் பெண்களுக்கு இஸ்லாம் வகுத்து வைத்திருக்கக்கூடிய பர்தாவுடைய ஹிஜாபுடைய வாழ்க்கை முறை என்பது, இது பெண்களுடைய திறமைகளை ஆளுமைகளை பழுங்கடிப்பதற்காக, அவர்களை அடக்குவதற்காக, முடக்குவதற்காக, உரிமைகளை சுதந்திரங்களை மறுப்பதற்காக அல்லாஹ்வினால் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை அல்ல. இது பெண்களுக்கு இஸ்லாமிய குடும்பவியலில் இருக்கக்கூடிய பொறுப்பை மிகச்சரியாக அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வினால் அமைக்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை திட்டம். ஒரு குடும்ப வாழ்க்கையில் வெளிப்புற பொறுப்புகள், உட்புற பொறுப்புகள் இஸ்லாம் ரெண்டாக பிரித்திருக்குது. அதுல ஒரு குடும்பத்துடைய வெளிக்கள பொறுப்புகளை ஆண்களுடைய தலையிலும் ஆண்களுடைய நிர்வாகத்தின் கீழும், ஒரு வீட்டுடைய உட்கள பொறுப்புகளை பெண்களுடைய தலையிலும் குர்ஆன் அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த இரண்டு பொறுப்புகளையும் ஒரு குடும்பத்தின் இரண்டு பகுதியினரும், கணவனும் மனைவியும், ஆண்களும் பெண்களும் மிகச்சரியாக புரிந்து கொண்டு இந்த கடமைகளை நிறைவேற்றுவார்களாக இருந்தால் அந்த குடும்பம் மிகச்சிறந்த எதிர்கால தலைமுறையை உருவாக்கும், முஸ்லிம் சமூகத்தின் எதிர்காலத்தை பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தும் ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் இருக்குது என்பது கிடையாது. அல்லாஹ் பொறுப்புகளை பங்கு போட்டு தந்திருக்கிறார். ஆண்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் ஒரு பக்கமாக, பெண்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் இன்னொரு பக்கமாக. இன்று இதுதான் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குது, இதுதான் தவறாக சித்தரிக்கப்படுகிறது. ஒரு குடும்பத்தை கட்டி காக்க வேண்டிய, ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டிய, எதிர்கால தலைமுறையின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக இன்று வீடுகளுக்குள்ளே வளரக்கூடிய சிறுவர்கள் பிள்ளைகள், இவர்களை மிக சரியாக வளர்க்க வேண்டிய பாரிய பொறுப்பை பெண்களுடைய தலையில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். இதற்கான இதே உலகம் பார்க்கிறது அடிமைத்தனமாக. பெண்கள் சமயக்கட்டுக்குள்ளே முடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சித்தரிக்கப்படுகிறது. பெண்களுடைய ஆளுமைகள் திறமைகள் மறுக்கப்படுகிறது என்று இன்று சித்தரிக்கப்படுகிறது. பெண்களுக்கு இஸ்லாம் இந்த மறைவான ஹிஜாவுடைய வாழ்க்கைய இஸ்லாம் விதித்திருக்கிறது. திறமைகளை மழுங்கடிப்பதற்காக, உரிமைகளை மறுப்பதற்காக அல்ல, அவர்களை அல்லாஹ் மிக சிறந்த பாரிய ஒரு வேலை திட்டத்திற்குரிய பொறுப்பாளிகளாக அல்லாஹ் மாற்றி அமைத்து வைத்திருக்கிறார். இதுதான் யதார்த்தம். அந்நிசா முன்ன முரப்பியாத்துல் அஜியா, பெண்கள் என்பவர்கள் எதிர்கால தலைமுறைகளை தர்பியா செய்யும் பொறுப்புள்ளவர்கள், எதிர்கால தலைமுறையை உருவாக்கும் ஆற்றல் மிக்கவர்கள். அந்த மிக பெரும் பணியை தான் பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. சமூக பெண்களுக்கு நான் உணர்த்தல், உங்களை திறமைகளை இஸ்லாம் மூடி மறைக்க இல்லை, வீடுகளுக்குள்ள உங்களை முடக்கி வைக்கிறது இஸ்லாமுடைய நோக்கம் அல்ல. ஒரு மிக பெரும் சமூக பணிக்காக இஸ்லாம் உங்களை ஒதுக்கி இருக்கிறது. எப்படி? ஒரு பிரமாண்டமான கட்டிடம், அழகானதொரு கட்டிடம், பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்துடைய அழகையும் வனப்பையும் பார்த்து முழு உலகமும் ஆச்சரியப்படுகிறது, வியக்குது, வியந்து பாராட்டுது. ஆனாலும் அந்த அழகான கட்டிடத்தை, கவர்ச்சிகரமான பிரமாண்டமான அந்த மாளிகையை, கட்டடத்தை மண்ணுக்குள் மறைந்துள்ள பிரமாண்டமானதொரு அஸ்திவாரம் தாங்கி நிற்குது. அழகானதொரு மரம், இனிமையான கனிகளை தரக்கூடிய மரம், நிழல் தரக்கூடிய மரம், வானலாவ உயர்ந்து பறந்து விரிந்திருக்கக்கூடிய மரம், அந்த பசுமையான அழகான அந்த மரத்தை மக்கள் அனுபவிக்கிறார்கள், மரத்தின் கனிகளை உண்ணுகிறார்கள், நிழல் பெறுகிறார்கள். ஆனால் அந்த மரத்தை தாங்கி நிற்பது மண்ணுக்குள்ளே மறைந்திருக்கும் மரத்துடைய வேர் பகுதிதான். இதுதான் ஒரு சமூகத்துடைய கட்டமைப்பு. சமூகத்திலே ஆண்கள் ஆற்றக்கூடிய பணிகளை, ஆண்களுடைய பொறுப்புகளை, ஆண்களுடைய வேலை திட்டங்களை சமூகம் வெளி உலகில் இருந்து பார்க்குது. ஆனால் ஆண்கள் இந்த சமூக பணிகளை, சமூகத்தின் கடமைகளை மிகச் சரியாக நிறைவேற்றுவதற்காக ஒரு கட்டிடத்தை அஸ்திவாரம் தாங்கி நிற்பதை போல், ஒரு மரத்தை வேர்கள் தாங்கி நிற்பது போல், ஆண்களை தாங்கி நிற்பவர்கள் பெண்கள். சமூகத்துடைய வெளி கட்டமைப்பு சீராக அமைந்திருக்கிறது என்றால் அதனை வீடுகளுக்குள்ளே மறைந்து கொண்டு ஹிஜாப் என்ற திரைக்கு பின்னால் இருந்து கொண்டு ஒழுக்கமயமான வாழ்க்கையில் இருந்து கொண்டு அந்த சமூகத்தை பெண்கள் தாங்கி நிற்கிறார்கள் என்று அர்த்தம். பாராட்டும் வாழ்த்தும் சேவைகளும் ஆண்களால் செய்யப்படுகிறது, நாங்களும் அதே இடத்துக்கு வரணும் என்று பெண்கள் நினைக்கிறது. ஹிஜாப் என்ற திரை வாழ்க்கைக்கு பின்னால் இஸ்லாமிய பெண்களுடைய கற்பையும் ஒழுக்கத்தையும் பத்திரித்தனத்தையும் உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஹிஜாபுடைய வாழ்க்கையின் உள்ளிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவது எப்படி என்றால், ஒரு மரத்துடைய பேர் பகுதியை தரைக்குள் இருந்து வெளியே கொண்டு வருவதை போன்றது. மண்ணுக்குள்ளே புதைந்திருக்கும் மறைந்திருக்கும் அத்திவாரத்தை கட்டிடத்திற்கு நிகராக வெளியில் கொண்டு வருவதை போன்றது. ஒரு கட்டிடத்துடைய ரெண்டு பகுதியும் இருக்க வேண்டிய இடங்களில் இருப்பதன் மூலமாகத்தான் அந்த கட்டிடம் மக்களுக்கு பலன் கொடுக்கும். ஒரு மரத்துடைய ரெண்டு பகுதிகளும் இருக்க வேண்டிய இடங்களில் இருப்பதன் மூலமாகத்தான் மரத்தின் மூலம் மக்களுக்கு பிரயோஜனம் கிடைக்கும். இடம் மாறி நடந்தால் அந்த மரம் அழிவுக்கு உட்படும், அந்த கட்டிடம் இடிஞ்சு போக ஆரம்பிக்கும். சமூகத்துடைய கட்டமைப்பும் இது போலதான். இந்த யதார்த்தம் இன்று சமூக வலைத்தளங்களுடைய தாக்கத்தினால், சடபாத சிந்தனைகளுடைய தாக்கத்தினால், அந்நிய கலாச்சாரங்களுடைய தாக்கத்தினால், பெண்ணியம் பேசக்கூடியவர்களுடைய, அதே போன்று பெண் உரிமை பற்றி இன்று பெரிதாக அலட்டி கொள்ளக்கூடிய நவீன மீடியாக்களுடைய தாக்கங்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய எமது யுவதிகளுக்கும் பாடசாலை மாணவிகளுக்கும் பெண் சமூகத்திற்கும் இந்த யதார்த்தத்தை உணர்த்த வேண்டிய பாரிய பொறுப்பும் கடமையும் எமது ஆலிமாக்களுக்கும் மதரசா மாணவிகளுக்கும். இஸ்லாமிய இந்த ஹிஜாபுடைய வாழ்க்கை முறை என்பது, இது தீவிரவாதிகளால் அறிமுகம் செய்யப்பட்ட, மிதவாதிகளால் அறிமுகம் செய்யப்பட்ட, அல்லது நவீன காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை அல்ல. இஸ்லாமிய பாரம்பரியம் அல் குர்ஆனின் மூலம், நபி அவர்களுடைய வழிகாட்டலின் மூலம், வரலாறு நடிகரும் இஸ்லாமிய பெண்கள் தேடி வந்த வாழ்க்கை முறைதான் இந்த ஹிஜாபுடைய வாழ்க்கை என்று இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அவர் எழுதுறாங்க. لم يزل الرجال على ممر الزمان مكشوف الوجوه والنساء يخرجن مرتقبات. நபியவர்களுடைய காலம் முதல் வரலாறு நடிகிறோம் நடைமுறை என்னவென்றால், முஸ்லிம் பெண்கள் வெளியில் செல்லும் பொழுது முகம் மறைத்தவர்களாகத்தான் காணப்பட்டார். இமாம் ஜுவைனி ரஹிமஹுல்லா எழுதுறாங்க, இத்தபக முஸ்லிமூன் அலா மஜ்ஹில் நிசா மினல் குரூஜ் இஸ்லாமிய பெண்கள் முகம் திறந்தவர்களாக அரைகுறை ஆடையோடு வெளியில் வருவது தடுக்கப்பட வேண்டும் என்பது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய கருத்தாக இருக்கிறது என்று அவர்கள் பதிவு செய்தார். இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ஃபதுஹுல் பாரி என்ற கிதாபில் அவங்க எழுதுறாங்க, லம் தஸல் ஆதத்துல் நிசா கதீமன் வ ஹதீஸன். இஸ்லாமிய வரலாறு நடிகிலும் அன்றும் இன்றும் இமாம் இப்னு ஹஜர் ஹிஜ்ரி 9 நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய ஹதீஸ்துறை அறிஞர். இமாம் இப்னு ஹஜர் எழுதுறாங்க, நபியவர்களுடைய காலம் முதல் இன்று வரை 9 நூற்றாண்டுகளாக இஸ்லாமிய பெண்களுடைய பாரம்பரிய ஆடை கலாச்சாரம் என்னவென்றால், இதுதான் இஸ்லாமிய பெண்களுடைய ஆடை முறை. இந்த ஆடை முறைக்கு எதிராகத்தான், இந்த பாலியல் முறைக்கு எதிராகத்தான் இன்று பெண்ணியம் பேசக்கூடியவர்கள், பெண் உரிமையை பற்றி பெரிதும் இன்று அலட்டிக் கொள்ளக்கூடியவர்கள் கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த கருத்துக்களுடைய விபரீதத்தை எமது யுவதிகளுக்கு புரிய வைத்து, இஸ்லாமிய பாரம்பரியத்தில் பற்றுள்ளவர்களாக எமது சமூக பெண்களை மாற்றி அமைப்பது ஆலிமாக்களுடைய தலையாய கடமையாக இருக்கும். வரலாறு நடிகரும் இப்படி ஹிஜாபுடைய வாழ்க்கையை பேணி வந்த இஸ்லாமிய பெண்களிடம் இந்த மாற்று சிந்தனை அல்லது மேற்குலக சிந்தனை, சடவாத சிந்தனை, இந்த சிக்ரது தபர்ருஜ், இந்த ஹிஜாப் என்ற வாழ்வியலுக்குள் இருந்து வெளியேற வேண்டும் என்ற சிந்தனை தோன்றியது ஹிஜ்ரி 13 நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இருந்துதான், 19-20 நூற்றாண்டில் இருந்துதான். அது எப்படி என்றால், இஸ்லாமிய நாடுகள் பெரும்பாலான நாடுகள் 95 வீதமான இஸ்லாமிய நாடுகள் ஆங்கிலேயர்களுடைய, பிரெஞ்சுக்காரர்களுடைய, இத்தாலியர்களுடைய காலனித்துவத்தினால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நாடுகள். நீண்ட காலமாக, இரண்டரை நூற்றாண்டு காலமாக பற்பல இஸ்லாமிய நாடுகள் ஆங்கிலேயர்களுடைய, பிரெஞ்சுக்காரர்களுடைய காலனித்துவத்திற்கு உட்பட்டிருந்த நாடுகள் தான் முஸ்லிம் நாடுகள். எங்களை நாடு கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டுகளாக முதலாவது போர்த்துகீயர்கள், உள்ளாந்தர்கள், ஆங்கிலேயர்கள் என்ற ஐரோப்பாவுடைய 3 காலனித்துவ சக்திகளுக்கு இந்த நாடு அடிமைப்பட்டிருந்தது. அதபோல அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள் பலரும் அடிமைப்பட்டிருந்த ஒரு காலம் இருந்தது. பிரிட்டிஷ் காலனித்துவத்தினாக எடுத்துக்கொண்டால் எகிப்து, சூடான், யமன், ஒமான், மொரோக்கோ, ஈராக், பலஸ்தீன், ஜோர்தான் போன்ற நாடுகள் ஆங்கிலேயர்களுடைய காலனித்துவத்திற்கு உட்பட்டிருந்தது ஒரு காலம். பிரான்சுடைய ஆதிக்கத்திற்கு இன்னொரு பக்கமாக பற்பல நாடுகள் உட்பட்டிருந்தது. லெபனான், சிரியா, மொரோக்கோ போன்ற நாடுகள் பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆக்கிரமிப்புக்கு உட்பட்டிருந்தது. இந்த காலப்பிரிவுகளில் அந்தந்த நாடுகளை ஆக்கிரமிச்சிருந்த ஐரோப்பிய காலனித்துவ சக்திகள் என்ன பார்க்கிறாங்கடா, நாங்க அரசியல் ரீதியாக இந்த நாடுகளை கைப்பற்றி இருக்கிறோம், இந்த நாடுகளை அரசியல் ரீதியாக கைப்பற்றி இருக்கிறோம், அது மட்டும் போதாது, இந்த நாடுகளை நாங்க கலாச்சார ரீதியாக, இந்த நாடுகளை நாங்க மாற்றியமைப்போம், இந்த நாட்டு மக்களுடைய சிந்தனைகளை மாற்றியமைக்கும், வெறும் இராணுவ ரீதியான படையெடுப்பின் மூலமாக மட்டுமல்லாது சிந்தனா ரீதியான படையெடுப்பின் மூலமும் இந்த நாடுகளை நாங்கள் ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற சிந்தனையின் அடிப்படையில 3 திட்டங்களை அறிமுகம் செய்கிறார். அதுல முதலாவது என்னண்டா, இந்த நாட்டுல நாங்க நாட்டை ஆக்கிரமிச்சிருந்தோம், எங்கட ஆக்கிரமிப்பின் கீழ் இந்த நாடுகள் இருந்தாலும் இந்த நாட்டுடைய உள்ளக நிர்வாகத்துடைய பொறுப்புகளை இந்த நாட்டில் உள்ள ஒரு சில அரசியல் தலைவர்களுக்கு நாங்க கொடுப்போம், இந்த பிரதேசங்களுடைய ஆளுநர்களாக நாங்க ஒரு சிலரை நியமிப்போம், அவங்க ஐரோப்பியர்களுடைய சிந்தனையினால் கவரப்பட்டவர்கள், ஈர்க்கப்பட்டவர்கள், ஐரோப்பியர்களுடைய கலாச்சாரத்தினால் கவரப்பட்ட ஒரு சிலர்களை விலை கொடுத்து வாங்கி அவர்களுக்கு அரசியல் நிர்வாக பொறுப்புகளை ஐரோப்பியர்கள் கொடுக்கிறார்கள். எனவே அந்த நாட்டுடைய அரசியல் பொறுப்பு, நிர்வாக பொறுப்பு, நாட்டு மக்களை ஆட்சி செய்யும் பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்படுகிறதா, ஐரோப்பியர்களுடைய வாழ்வியல் முறையினால் ஈர்க்கப்பட்டவர்கள், அவர்களது கலாச்சார முறையினால் கவரப்பட்டவர்கள் முஸ்லிம்களுடைய அரசியல் தலைவர்களாக மாறினார். அந்த அரசியல் தலைவர்களின் மூலம் அந்த நாட்டு மக்களுக்கு மத்தியில் ஐரோப்பியர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய வாழ்க்கை முறை கொஞ்சம் கொஞ்சம் புகுத்தப்பட ஆரம்பிக்கும். இது முதலாவது. இரண்டாவது அவங்க மேற்கொண்ட திட்டம் என்னவென்றால், அந்த நாட்டுடைய மீடியாக்களை அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். மீடியாக்கள் என்பது ஒரு நாட்டு மக்களுக்கு, ஒரு பிரதேச மக்களுக்கு பொதுவானது ஒரு செய்தி வழங்கப்படுவது மீடியாக்களின் ஊடாகத்தான். அந்த காலத்துல எலக்ட்ரானிக் மீடியா, சோசியல் மீடியா காணப்படாத காலம், பெரும்பாலும் காணப்பட்டது பிரிண்டட் மீடியா, அச்சு ஊடகங்கள் தான். வாராந்த, மாதாந்த பத்திரிகைகளின் மூலம், சஞ்சிகைகளின் மூலமாகத்தான் அந்த நாட்டு மக்களுக்கு மார்க்கமும் சொல்லப்பட்டது, வழிகேடும் சொல்லப்பட்டது. எனவே மீடியாக்களை தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் ஐரோப்பியர்கள் கொள்வார்கள். எனவே எழுத்தாற்றல் மிக்க, இலக்கியத்துறையில் ஈடுபாடு கொண்ட அறிஞர்கள் உருவாக்கப்பட்டாங்க, விலை கொடுத்து வாங்கப்பட்டாங்க. ஐரோப்பியர்களுடைய, ஆங்கிலேயர்களுடைய வாழ்க்கை முறையை நாட்டு மக்களுக்கு மிக சிறந்த வாழ்க்கை திட்டமாக எடுத்து காட்டுவதற்காக. உலமாக்கள், மார்க்கப்பட்டுள்ளவர்கள், இஸ்லாத்துக்கு எதிராக முன்வைக்கப்படக்கூடிய சிந்தனைகள் எதிர்கொள்ளும் என்ற துணிவு கொண்ட உலமாக்கள் எழுதிய கிதாபுகள், அவர்கள் நடத்தி வந்த சஞ்சிகைகள், பத்திரிகைகள், இவைகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. எனவே நாட்டு மக்களுக்கு அன்றாடம் வழங்கப்படக்கூடிய செய்தி, வாராந்தம் மாதாந்தம் கொடுக்கப்படக்கூடிய செய்தி, அந்த ஐரோப்பிய ஆட்சியாளர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் விரும்பும் செய்திதான் நாட்டு மக்களுக்கு செய்தியாக கொடுக்கப்பட்டது. இந்த மீடியாக்களின் ஊடாக, ஊடகங்களின் வழியாக அனாச்சாரம், மதச்சார்பற்ற சிந்தனை, இஸ்லாத்துக்கு எதிரான கருத்தோட்டம், இஸ்லாத்திற்கு எதிரான சிந்தனை நாட்டு மக்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக பரத்தப்பட ஆரம்பித்தது. மூன்றாவது திட்டம், அந்த நாட்டுடைய கல்வி முறையில் மாற்றம் கொண்டு வந்தார். ஐரோப்பியர்களினால் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. அவர்களுடைய சிலபஸ், அவர்களுடைய பாடத்திட்டம், அவர்களது பாடவிதானம், அவர்களது முறையில் இஸ்லாமிய நாடுகளில் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டு புது புது கல்வி திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டு மதச்சார்பற்ற கல்வி, ஐரோப்பிய கலாச்சாரத்தை பிரதிபலித்து காட்டக்கூடிய, நாகரீகத்தின் விமோசனத்தை எடுத்து காட்டக்கூடிய அந்த கல்வி முறை முஸ்லிம் நாடுகளில் அறிமுகம் செய்யப்பட ஆரம்பித்தது. காலாகாலமாக பாரம்பரியமாக நடந்து வந்த மதரசாக்கள், மார்க்க கல்வி கூடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்தப்பட ஆரம்பித்தது. இதன் மூலம் இந்த மூன்று திட்டங்களின் ஊடாக அந்த நாடுகளில் ஐரோப்பியர்களுடைய இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தனைகள், இஸ்லாத்திற்கு எதிரான பிரச்சாரங்கள் வேகமாக பரந்தப்பட ஆரம்பித்தது. இதனால் கவரப்பட்ட முஸ்லிம்கள் இஸ்லாமிய வாழ்வியலை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போக ஆரம்பிக்கிறார். 1826 எகிப்துல, எகிப்து நாட்டில, அந்த முஸ்லிம் நாட்டில ஐரோப்பிய ஒரு நாட்டுக்கு சென்று, பிரான்சுக்கு சென்று உயர்கல்வி படிப்பதற்காக ஒரு சில மாணவர்கள் எகிப்திலே இருந்து முகமது அலி பாஷா என்ற ஆட்சியாளருடைய கால பிரிவில் 1826 ஒரு மாணவர் குழு பிரான்சுக்கு அனுப்பப்பட்டார். பிரான்சுக்கு அனுப்பப்பட்ட அந்த மாணவர் குழுவுக்கு வழிகாட்டக்கூடிய, அவர்களுக்கு தொழுகை நடத்தி அவர்களுக்கு வரக்கூடிய மார்க்க பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லி அவர்களை நல்ல முறையில தர்பியா செய்வதற்காக ஒரு ஆளும் அனுப்பப்பட்டார். என்ற பெயரில் ஒரு அறிஞர், அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்துடைய பட்டதாரி. இவரும் பிரான்சுக்கு அந்த மாணவர் குழுவுக்கு உறப்பியாக, வழிகாட்டியாக அனுப்பப்பட்டார். ஆனால் பிரான்சுக்கு உயர்கல்வி படிக்க போன அந்த மாணவர்கள் மாறினாங்களோ இல்லையோ, 4-5 வருடங்கள் பிரான்சில் தங்கிவிட்டு எகிப்துக்கு வந்த இந்த முர்ஷி, இந்த முரப்பி என்ற அரியர் முழுவதுமாக சிந்தனை மாற்றப்பட்டு, மூளை சலவை செய்யப்பட்டு, பிரான்சுடைய வாழ்க்கை முறை, கலாச்சாரம், அவர்களது பண்பாடு இவைகளினால் வெகுவாக கவரப்பட்டு இவர் எகிப்துக்கு திரும்பி வந்தார். எகிப்துக்கு வந்து ஒரு கிதாப் எழுதினார், பெரிசில் நான் கண்ட வாழ்க்கை முறை என்ற அடிப்படையில் அந்த பிரான்சுடைய தலைநகர் பெரிஸ்ல மக்கள் எப்படியெல்லாம் வாழ்றாங்க, எந்த அளவு நாகரிகம் வளர்ச்சி கண்டிருக்கிறது, எந்த அளவுக்கு மிகச்சிறந்த கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க, அறிவியலில் விஞ்ஞானத்தில் எப்படியெல்லாம் முன்னேறி இருக்கிறாங்க, எங்களுடைய நாடும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால், முஸ்லிம் சமூகமும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால், அந்த பிரெஞ்சுக்காரர்களுடைய வாழ்க்கை முறையை, அவர்களது வாழ்வியலை, அவர்களது கலாச்சாரத்தை, நடைமுறையை முஸ்லிம்களும் பின்பற்ற வேண்டும். இஸ்லாமிய நாடுகளில் ஆண்கள் பெண்களுக்கு இடையில வேறுபாடு, மஹரமி அஜ்னபி என்ற முறையினால் ஆண்கள் வெளியில் பெண்கள் வீட்டுக்கு உள்ளே இந்த இடைவெளி இல்லாமலாக்கப்பட வேண்டும். ஆண்களும் பெண்களும் சகஜமாக சோசியலாக பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து நாட்டில் உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் மிக மோசமாக அந்த கிதாபில் இஸ்லாமிய வாழ்க்கை முறையை ஹிஜாபுடைய வாழ்க்கை முறையை குச்சைப்படுத்தி பிரான்சுடைய கலாச்சாரத்தை போற்றி பாராட்டி அந்த கிதாப் எழுதினார். முஸ்லிம் நாடுகளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிந்தனை ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். அதே போல மிஸ்ர்ல இருந்து எகிப்தில இருந்து பிரான்சுக்கு போய் உயர்கல்வி படித்து விட்டு வந்த இன்னொரு மாணவர் தான் காசிம் அமீன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த காசிம் அமீன். இவர் ஒரு பட்டதாரியாக பிரான்சில் படித்து நாட்டுக்கு வந்ததன் பின்னால 1899 ஆண்டு இவர் ஒரு கிதாப் எழுதினார், தஹ்ரீருல் மர்ஹா, அதாவது பெண் விடுதலை. அர்த்தம் என்னன்னா, காலா காலமாக எமது நாட்டில் முஸ்லிம் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க, சிறை வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹிஜாப் என்ற சிறை கம்பிகளுக்கு பின்னால் முஸ்லிம் பெண்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களது திறமைகளும் ஆளுமைகளும் மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றன. முஸ்லிம் பெண்கள் அவர்களது முழு திறமைகளோட சமையல் கட்டுக்குள்ள முடக்கப்பட்டிருக்கிறார். இந்த பெண்களுக்கு நாங்க விடுதலை கொடுக்க வேண்டும், சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்ற தலைப்புல அந்த கிதாப் எழுதினார். அந்த கிதாபுல இஸ்லாமிய பெண்களுடைய ஒழுக்கமயமான அவர்களது கற்புக்கும் பத்தினித்தனத்திற்கும் உத்தரவாதம் தரக்கூடிய ஹிஜாபுடைய வாழ்க்கை முறையை கொச்சைப்படுத்தி எழுதினார். இந்த ஹிஜாபுடைய வாழ்க்கை முறை இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இது ரத்து செய்யப்பட வேண்டும் என்று எழுதினார். இஸ்லாமிய ஷரியாவுடைய பார்வையில், குர்ஆனுடைய பார்வையில் தலாக்குடைய அதிகாரம் ஆண்களுடைய கையில் இருக்குது. இது சரி சம அதிகாரமாக பகிர்ந்தளிக்கப்படும் அல்லது இந்த முறை இல்லாமலாக்கப்பட வேண்டும். ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்தில் ஒரே நிறுவனத்தில் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் சகஜமாக சரி சமமாக பொது பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலைமை நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும். இது போன்ற மோசமான பல கருத்துக்களை அந்த கிதாப் எழுதினார். 1900 1899 எழுதிய கிதாபு தான் தஹ்ரீருல் மர்ஆ. 1900 இன்னொரு கிதாப் எழுதினார், அல் மர்அத்துல் ஜதீதா, புதுமை பெண், நவநாகரீக பெண். எங்கட நாட்டில உள்ள பெண்கள் எல்லாம் பாரம்பரிய பெண்கள், நாகரீகம் தெரியாத பெண்கள். எங்கட நாட்டு பெண்கள் எல்லாம் பின்தங்கிய பெண்கள் அல்லது பிற்படுத்தப்பட்ட பெண்கள். நவீன பெண்களாக, புதுமை பெண்களாக எமது சமூகத்து பெண்களும் மாற்றியமைக்கப்பட வேண்டும். அவர்களது வாழ்க்கை முறையில், ஆடை கலாச்சாரத்தில், ஆண்களோடு பழகும் விடயத்தில் என்று எல்லா இடங்களிலும் எமது பெண்கள் ஆண்களுக்கு நிகராக ஐரோப்பிய பெண்களை போல புதுமை பெண்களாக மாற வேண்டும் என்று அந்த கிதாப் எழுதினார். முஸ்லிம் எழுத்தாளர்கள் தான், அந்நியர்கள் அல்ல, மாற்று மதத்தவர்கள் அல்ல. ஐரோப்பியர்களுடைய, ஆங்கிலேயர்களுடைய, பிரெஞ்சுக்காரர்களுடைய சிந்தனைகளினால், அவர்களது கலாச்சாரத்தினால் கவரப்பட்ட முஸ்லிம் எழுத்தாளர்கள் இந்த ஹிஜாபுக்கு எதிராக, முஸ்லிம் பெண்களுடைய வாழ்க்கை முறைக்கு எதிராக பகிரங்கமாக பிரச்சாரங்களை எழுத்துக்களின் மூலம் மேற்கொள்ள ஆரம்பிச்சார். இது போன்ற விபரீதங்களின் பின்னணியில்தான், திட்டங்களின் பின்னணியில்தான் இஸ்லாமிய நாடுகளில் ஹிஜாபுக்கு எதிரான சிந்தனை பரத்தப்பட ஆரம்பித்தது. ஆட்சியாளர்களினால், எழுத்தாளர்களினால், அவர்களினால் அறிமுகம் செய்யப்பட்ட பாடசாலை கல்வி திட்டங்களினால் முஸ்லிம் சமூகத்திற்குள்ள ஹிஜாப் அணியக்கூடியவர்கள் ஒரு பக்கம், ஹிஜாப் அணியாத இஸ்லாமிய வாழ்க்கை முறையை பின்பற்றாத பெருவாரியான பெண்கள் என்று முஸ்லிம் பெண்களுடைய வாழ்க்கை முறை மிக பெரும் அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டது. இதுதான் ஹிஜாப், இஸ்லாமிய பெண்களுக்கான வாழ்வியல் முறை மாற்றி அமைக்கப்பட்ட, திட்டம் போட்டு ஒழிக்கப்பட்ட வரலாறு இதுதான். இதற்கு முன்னர் நபியவர்களுடைய காலத்தில் இருந்து கிறிஸ்துக்கு பின் 19 நூற்றாண்டுடைய ஆரம்பம் வரும் வரைக்கும், ஹிஜ்ரி 13 நூற்றாண்டுடைய ஆரம்பம் வரும் வரைக்கும் இஸ்லாமிய பெண்களுடைய வாழ்க்கை முறை ஹிஜாபுடைய அமைப்பிலே தான் காணப்பட்டு வந்தது. அண்மை காலத்திலேதான், 2 நூற்றாண்டுகளுக்கு உள்ளாலதான் இந்த வாழ்க்கை முறை மிக பெரும் அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டது. ஐரோப்பிய காலனித்துவ சக்திகளினால் மேற்கொள்ளப்பட்ட 3 திட்டங்களின் அடிப்படையில் இந்த வாழ்வியல் முறை இன்று சுப்பு நூறாக உடைக்கப்பட்டது. இன்று எங்கட நாட்டிலும் ஒவ்வொரு ஊரிலும் ஹிஜாப் அணியக்கூடிய, இஸ்லாமிய வாழ்க்கை முறையை பேணி நடக்கக்கூடிய பெண்கள் 10 வீதமானவர்களாக, 20 வீதமானவர்களாக, கூடினால் 30 வீதமானவர்களாக அடுத்த பெரும்பான்மையான முஸ்லிம் பெண்கள் இந்த வாழ்க்கை முறைக்கு உட்படாதவர்களாகத்தான் இருக்கிறாங்க. எனவே ஆலிமாக்களுடைய மதரசாக்களில் பயின்று வெளியேறக்கூடிய மாணவிகளுடைய, ஹாஃபிதாக்களுடைய, ஆலிமாக்களுடைய பாரிய பொறுப்பு என்னவென்றால், இழந்து போன எமது ஹிஜாப் என்ற வாழ்வியல் முறையை, இஸ்லாமிய பெண்களுக்கான நெறிமுறையை, அந்த கலாச்சார பாரம்பரியத்தை எமது சமூகத்துக்கு மீட்டு கொண்டு வருவது மிக பெரும் பொறுப்பாக, கடமையாக இருக்கும். எனவே அல்லாஹ்வுக்கு இல்முடைய பாக்கியத்தை தந்திருப்பது வெறுமனே பெருமை அடிப்பதற்காக அல்ல, வெறுமனே ஆலிமாக்களாக சமூகத்தில் எங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல, அல் குர்ஆனை நெஞ்சகத்திலே சுமந்தவர்கள் என்று நாங்கள் சம்பட்டம் அடிப்பதற்காக அல்ல. அல்லாஹ் இல்மை, குர்ஆனை, ஹதீஸை, மார்க்கத்தை பாக்கியமாக தந்திருப்பதை போல் மிக பெரும் பாரத்தையும் தலையில் வைத்திருக்கிறார். இந்த இல்மை அல்லாஹ் அருளாக தந்திருப்பதை போல் சுமையாகவும் தந்திருக்கிறார். பொறுப்பு கூற கடமைப்பட்டவங்களாக இருக்கிறோம், கடமைகளை நிறைவேற்ற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதை நாங்கள் மறந்திடக்கூடாது. இது நாங்கள் ஆற்ற வேண்டிய சமூக சார்ந்த எங்களது பொறுப்பும் கடமையும் பணியும். இன்னொரு பக்கம் இருக்குது, நாங்கள் ஆலிமாக்களாக, ஹாஃபிதாக்களாக, அல்லது தற்பொழுது மதரசாவில் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவிகளாக இருந்தால், குடும்ப வாழ்க்கை என்று வரும்பொழுது எங்களுடைய வாழ்க்கை முறை சுமூகமானதாக, அமைதியான குடும்ப வாழ்க்கையாக அமையோனுமாக இருந்தால், அதுக்கு நாங்கள் குடும்பவியலை சரியாக புரிந்து கொள்வோம். குடும்பவியலுடைய மிக முக்கியமான அடிப்படை என்ன தெரியுமா? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது பொதுவானது. ஆண்களுக்கான பயான்களை நான் அதிகமாக இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுப்பேன். ஒரு ஆண், அவர் அரசியல் தலைவராக இருக்கலாம், ஊருடைய நிர்வாக தலைவராக இருக்கலாம், மஸ்ஜிதுடைய நிர்வாக தலைவராக இருக்கலாம், மதரசாவுடைய முதியராக இருக்கலாம், பாடசாலை அதிபராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நீங்க சமூக வெளியில், வீட்டுக்கு வெளியில் எந்த சமூக பொறுப்பில் நீங்கள் இருந்தாலும், வீட்டுக்கு வரும் பொழுது மனைவிக்கு கணவனாக உழுவார், அப்பதான் அந்த குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும், குடும்ப வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். வீட்டுக்கு வெளியில், சமூக வெளியில் உங்களது அரசியல் அதிகாரத்தை, உங்களது நிர்வாக அதிகாரத்தோடு, முதியர் என்ற அந்த ஆணவத்தோடு, பாடசாலை அதிபர் என்ற கௌரவத்தோடு நீங்க வீட்டுக்குள்ள வருவீங்களாக இருந்தால், மனைவியோடு நீங்க உரையாடுவீங்களாக இருந்தால், வீட்டு சூழல் அமைவாக இருந்தால், அந்த வீட்டு சூழல் வெகு விரைவில் பாதிக்கப்படும். இது நபி வழி, இது சுன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட மிகப்பெரிய சமூக பொறுப்புதார் யாரும் கிடையாது. ஒரு உலகத்துடைய பொறுப்பையும் தடையில் தோள்களில் தாங்கியவர்கள் நபி அவர்கள். முழு சமூகத்துக்கும் பொறுப்பு கூறக்கூடியவர்கள், மிகப்பெரும் சமூகத்துடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் தலையிலே தாங்கியிருந்தாலும், முஸ்லிம் சமூகத்துடைய ஆன்மீக அரசியல் தலைவராக இருந்தாலும், சமூக வெளியில் வீட்டுக்கு உள்ளே வரும் பொழுது மனைவிக்கு கணவனாக வந்தார். ஹஜ்ரத் ஆயிஷா அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, كيف كان رسول الله صلى الله عليه وسلم يصنع في البيت, நபியங்க வீட்டுக்கு உள்ள எப்படி நடந்து கொள்வாங்க, சமூக வெளியில் அவரது கடமைகள் ஆற்றக்கூடிய பணிகள், இதை நாங்க பார்த்திருக்கிறோம். வீட்டுக்கு உள்ள நபி அவர்களுடைய நடைமுறை பழக்க வழக்கம் எப்படி இருந்தது மனைவிமார்களுக்கு தான் தெரியும். அதற்கு ஆயிஷாவிடத்துல கேட்டாங்க, நபிய முழுமுள் என்ன செய்வாங்க, சொன்னாங்க வீட்டுக்குள்ளாத்தவு அவங்க ஆட்டில அவங்க பால் கறந்து கொள்வாங்க, அவங்க வேலைகளை அவங்க செஞ்சு கொள்வாங்க, செருப்பு பிஞ்சிருந்தா அவங்களே தச்சிக் கொள்வாங்க, பாதிக்கப்பட்ட வாளி தோளால செய்யப்பட்டது, அந்த வாளியில் கீரல்கள் ஓட்ட விழுந்திருந்த அந்த ஓட்டைய நபி அவங்களே அடைச்சிக் கொள்வாங்க. வீட்டாருடைய வீட்டு வேலைகளில் பங்காளியாக இருப்பார். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை. இதை எங்களுக்கு எதை சொல்லி தருகிறது, சமூக வெளியில் வீட்டுக்கு வெளியில் நீங்கள் எந்த பெரிய உயர் பதவியில் காணப்பட்டாலும், அதிகாரத்தில் காணப்பட்டாலும், சமூக செல்வாக்கு மிக்கவராக இருந்தாலும், வீட்டுக்கு வெளியே ஒரு உலகத்தும் போற்றும் மாமியதையாக இருந்தாலும், நீங்க வீட்டுக்கு உள்ள வரும் பொழுது மனைவிக்கு கணவனாக வா. இதுதான் ஒரு மனைவியுடைய எதிர்பார்ப்பு. இஸ்லாம் இதைத்தான் சொல்லி தருகிறது. நபி அவர்களுடைய குடும்பவியல் இப்படித்தான் இருந்தது. இது ஆண்களுக்கான துருவக்கம், அது இருக்கட்டும். நாங்க விளங்க வேண்டியது பெண்கள் இந்த விடயத்தில் எப்படி நடந்து கொள்ளும். இன்றைக்கு கவலைக்குரிய விஷயம், எங்கட நாட்டில மாஷா அல்லாஹ் பல ஊர்களில் பெண்கள் மதரசாக்கள் நடக்கு, பல நூறு இப்ப ஆயிரத்தையும் தாண்டி இருக்கும் ஆலிமாக்கள் ஹாஃபிதாக்கள் நாட்டில உருவாக்கப்பட்டிருக்கிறார். கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், இந்த ஆலிமாக்களுடைய ஹாஃபிதாக்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பல சிக்கல்கள் வருவதாக தகவல்கள் கிடைச்சி கொண்டு இருக்கு. குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சில முரண்பாடுகள், புரிந்துணர்வு அற்ற ஒரு நிலைமை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது நிறைய குடும்பங்களில் பல பிரச்சனைகள் உண்டாக்குது. மாமியார் மருமகளுக்கு இடையில, கணவன் மனைவிக்கு இடையில, அந்த குடும்பத்திற்கும் மனைவிக்கும் இடையில ஒரு சில முரண்பாடுகள், மோதல்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் உருவாகிறதாக தகவல்கள் வருகிறது. ஏழை பார்த்தோம் என்றா நிறைய ஆலிமாக்கள் ஹாஃபிதாக்கள் இருக்கிறார். இதுக்கான பிரதானமான காரணம் என்ன தெரியுமா, ஆலிமாக்கள் முஅல்லிமாக்கள் உஸ்தாதாக்கள் அதே நினப்போட குடும்ப வாழ்க்கைக்குள்ள போறாங்க. நான் ஒரு ஆலிமா, நான் ஒரு ஹாஃபிதா, அது மட்டுமல்ல நான் இப்போ ஒரு உஸ்தாதா, ஒரு முதற்பாவல, நான் இப்போ ஒரு முஅல்லிமா, இந்த உணர்வோட, இந்த அதிகார பாங்கோட, இந்த சிந்தனை பாங்கோட குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஒரு பெண் நுழையும் பொழுது, இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில ஒரு கிளாஷ், மோதலை உண்டாகும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பெண்ணுடைய எதிர்பார்ப்பு என்ன, மனைவியுடைய எதிர்பார்ப்பு என்ன, வீட்டுக்கு வெளியில் சமூக வெளியில் கணவன் எப்படியும் இருக்கலாம், எந்த பதவியிலும் அந்தத்திலும் இருக்கலாம், வீட்டுக்கு உள் வீட்டு வாய்ப்படியை தாண்டி உள்ளுக்கு வரும் பொழுது எனக்கு கணவனா வரும். இதே உணர்வு, இதே மென்டலிட்டி ஆண்களிடத்திலும் இருக்குது. இந்த மனைவி ஆலிமாவாக ஹாஃபிலாவாக ஒருபடி மேல்ல முஅல்லிமாவாக, இன்னொரு படி மேல்ல முஅல்லிமாக்களுக்கு பொறுப்புதாரியாவாக இருந்தால், முதீராவாக இருந்தால், அதே உணர்வோட குடும்ப வாழ்க்கைக்குள்ள நுழைந்தால் இது பிரச்சனையே உண்டாகும். ஒரு ஆணுடைய எதிர்பார்ப்பு அதே போன்றதுதான். நீங்க வீட்டுக்கு வெளியில் அல்லது குடும்ப வாழ்க்கைக்கு வெளியில் மதரசாவுடைய சூழலில் பாடசாலை சூழலில் எந்த அதிகாரத்திலும் எந்த பதவியிலும் எந்த தரத்திலும் இருக்கலாம், வீட்டுக்கு உள்ளே கணவன் மனைவி என்ற குடும்பவியலுக்கு உள்ளே நீங்க எனக்கு மனைவியாக இருக்கணும். இதுதான் ஒரு ஆணுடைய பார்வை. இந்த புரிதல், இந்த புரிந்துணர்வு இல்லாமல் போகும் பொழுதுதான் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். இதை விளங்கி நடந்து கொள்றது ஆலிமாக்கள் என்ற வகையில, மார்க்கத்தை படித்தவங்க என்ற வகையில என்னுடைய பொறுப்பு. இந்த உணர்வு ஏற்பட காரணம் என்ன தெரியுமா? நாங்க மதரசாக்கள் ஃபிக்ஹ் படிப்போம். ஃபிக்ஹ் எங்களுக்கு சொல்லி தருவாங்க, வீட்டு வேலைகளை பெண்கள் செய்யணும் என்று மார்க்கத்தில் இல்லையா? மார்க்கத்தில் அப்படி வாஜிபாத்துகளில் புரூதுகளில் ஒரு கணவனுடைய ஹிதுமத்துகளை பெண் செய்யணும் என்பதோ, வீட்டை கூட்டி பெருக்கிற வேலை, சமைக்கிற வேலை, துணி துவைக்கிற வேலை, இது போன்ற ஒரு வீட்டுடைய உள்ளக நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்ட பொறுப்புகளை செய்வது, வீட்டு வேலைகளில் ஈடுபடுவது, கணவனுக்கு மேலதிக ஹிதுமத்துகளை செய்வது, இது பெண்களுக்கு கடமை இல்லையா என்ற ஒரு மனப்பதிவு நிறைய பேர்கிட்ட வருது. இந்த மனப்பதிவு இது வார்த்தையாக வெளிப்படுத்தப்படாவிட்டாலும், இது கணவனிடத்தில் நேரடியாக சொல்லப்படாவிட்டாலும், இந்த மனப்பதிவை உள்ளத்தில் வச்சிக்கொண்டு இந்த மனப்பதிவின் அடிப்படையில், இந்த சிந்தனையின் அடிப்படையில் நிறைய பெண்கள் குடும்ப வாழ்க்கைய நடத்த பாக்குறாங்க, வீட்டுக்குள்ள நடக்க பாக்குறாங்க. நான் மட்டுமா சமைக்கணும்? இன்றைக்கு நீங்க சமை ஜமாத்துல பேசி பழகிக்கிறீங்க தானே, மூணு நாள் போனா நீங்களே சமையல் தெரியும், நாற்பது நாள் போனா உங்களுக்கு சமைக்க தெரியும். எனவே இன்றைக்கு உங்கள்ட்ட நீங்க மதரசான கூட்டி பெருக்கி வேலை செஞ்சுக்கிறீங்க தானே, இன்றைக்கு நீங்க வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யுங்க. மதரசால் உடுப்பு கழுவித்தானே நீங்க மொழி முடிச்சீங்க, இன்றைக்கு எல்லா துணிகளையும் நீங்க கழுவுது. அப்படித்தான் சொல்லு, எங்களுக்கு அப்படி கடமை இல்லையா, செய்யணும் என்று அவசியம் இல்லையா? இந்த இது நேரடியாக சொல்லப்படாவிட்டாலும், இந்த உணர்வு, இந்த மென்டலிட்டி, இந்த மனப்பதிவை உள்ளுக்கு வச்சிக்கொண்டு இந்த சிந்தனையின் அடிப்படையில வீட்டு வேலைகளில் பொதுபோக்கு காட்டக்கூடிய உணர்வு சில பெண்களிடத்துல, ஆலிமாக்களிடத்துல குடும்ப வாழ்க்கைக்குள்ள போனதன் பின்னால் வருது. இது அந்த குடும்பத்திற்கு உள்ள முரண்பாடுகளை உருவாக்க வழிவகுக்கும். எனவே ஒரு கணவனுடைய, அந்த கணவன் ஆலிமாக இருக்கலாம், ஹாஃபிதாக இருக்கலாம், அல்லது ஒரு சாதாரண பொதுமகனாக இருக்கலாம், ஒரு கணவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, மனைவியுடைய விடயத்தில் நீங்க வீட்டுக்கு வெளியில் மதரசாவில் கல்வி சூழலில் எந்த தரத்திலும் நிலையிலும் இருந்தாலும், வீட்டுக்கு உள்ளே வரும் பொழுது எனக்கு மனைவியாக வரும், கணவனுக்கான கடமைகளில் கச்சிதமாக இருக்கணும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த எதிர்பார்ப்பை புரிஞ்சு பெண்கள் நடக்க பழகிக்கல. மதுரசாவுடைய காலம் முதல் ஹிதுமத்துடைய உணர்வு அதிகம் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பெற்றோர் கூட்டங்கள்ல எங்கட பகுதியிலையும் தான், பொதுவாக சில பெண்கள் மதுரசாக்களுடைய பெற்றோர் கூட்டங்களுக்கு போனா வர பெற்றோர்களுடைய தாய்மார்களுடைய முறப்பாடு என்ன தெரியுமா? அதற்கு மகன் எல்லாம் நல்ல தஹஜ்ஜத் விடுபட மாட்டா, பாடத்துல நல்ல கவனம், ஆனா வீட்டு வேலையில படு சோம்பேறியா மாறிட்டான். வீட்டுல படு தழுவினா கட்டில் அல்லது படுத்த இடம் பெட்ஷீட் அடுத்த தலையணை எல்லாம் அப்படியே இருக்கு. மதுரசாவிலிருந்து திரும்பி வரும் வரைக்கும் அப்படிதானே, அல்லது நாங்க தான் எடுத்து வைக்கணும். மதுரசாவுக்கு போக ரெடியாகிறா வேகமாக, சொல்லக்கூடிய நேரத்துல காலை நேரத்துல வேகமாக மதுரசாவுக்கான தயாரிப்பு. கலட்டி போட்ட உடுப்பு அதே இடத்துல இருக்கும் மதுரசாலையிலிருந்து திரும்பி வரும் வரை. மதுரசாலையிலிருந்து வந்தா மதுரசா உடுப்பை யூனிஃபார்மை கலட்டி போட்டு அது அடுத்த நாள் காலை வரைக்கும் அப்படித்தானே. கிதாபுகளை கொண்டு வந்து வீட்டுல போட்டாண்டா போட்ட மாதிரி அடுத்த நாள் மதரசா போகும் வரைக்கும் அப்பதான் பேனா தேடுவா, பென்சில் தேடுவா, கிதாபை தேடுவா, தொப்பியை தேடுவா, ரூலர் தேடுவா, சில நேரம் பர்தாவை கூட தேடுவா. மதரசா இல்லாத ஒரு சில விடுமுறை நாட்கள் வரும், இடையில மதரசால ஒரு பத்து நாள் லீவு வரும், அல்லது வாரத்தில ஒரு நாள் ஒன்றரை நாள் லீவு வரும். இந்த நாட்கள்ல கூட அதுல உமா சமையல் அறையில தனிய கஷ்டப்படுவார். ஒரு தேங்காய் திருவி கொடுக்கிறது, ஒரு உடுப்பை கழுவி கொடுக்கிறது, இந்த அளவு கூட வீட்டு வேலையில் ஈடுபாடு இல்லாத மகளாக இந்த மகள் மாறி இருக்கிறார். இதான் முறப்பார். போதுற காலத்துல அந்த சிந்தனை வருங்க, நான் இப்ப குர்ஆன பாடமாக்க கூடிய ஆட்கள், ஸ்கூலுக்கு போற உலக படிப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் அல்ல, நாங்க குர்ஆன எங்கட ரெண்டு விழாப்புறங்களுக்கு நடுவில் குர்ஆனை சுமக்கக்கூடியவர்கள், நுபுவத்துடைய வகையுடைய இன்மை சுமந்தவர்கள். நாங்க வீட்டு வேலை செய்யறதா, நாங்க தேங்க புடிகிறதா, நாங்க தேங்க திருகுறதா, நாங்க உடுப்பு கழுகுறதா, நாங்க வீட்டை கூட்டி பெருக்கிறதா என்ற ஒரு மென்டாலிட்டி மனோநில மதரசா ஓதுற காலத்திலே வருது. மதுரசாவுக்கு உள்ளையும் சிதமத்துடைய விடயத்தில நிறைய மாணவிகள் பொதுபோக்கு என்று வாழ்நிமாக சொல்லுவோம். பெற்றோர் கூட்டத்தில் முறப்பாடு வரும், உமா இப்படி சொல்லுவா, பாப்பா இப்படி சொல்லுவாரு, வாழ்நிமாக சொல்லுவாங்க. எங்களுக்கும் அதே தலைவலி தான், உமா எங்களுக்கும் அதே தலைவலி. சிதமத்துல டேட் வந்தாலும் கூட மகள் பகன் கழுவ மாட்டா, வகுப்பை கூட்ட மாட்டா, சரியான பொதுபோக்கு மதுரசாவுடைய வேலையிட பட்டு சோம்பேறியா இருக்கிறார். வீட்டுடைய பக்கம் இந்த முறப்பாடு, மதுரசார பக்கம் இந்த முறப்பாடு. இதே சோம்பேறித்தனத்தோட, இதே படையினத்தோட, இதே பொதுபோக்குத்தனத்தோட குடும்ப வாழ்க்கைக்குள்ள போனால் அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதனால இதுமத்துடைய உணர்வு மதுரசால ஓதக்கூடிய காலம் முதல் உருவாகணும். சில முஆல்லிமாக்கள் என்ன செய்வாங்கன்னா, எங்க மாணவிகளுக்கு நாங்க நடைமுறை முன்னுதாரணமாக இருக்கோம். எனவே ஒரு வகுப்புல மதுரசாவுடைய ஹோல்ல கொஞ்சம் ஊத்த சேர்ந்திருக்குது, கொஞ்சம் தும்பு தண்ணி எடுத்து கூட்டியிருவோம். நாங்க கூட்டுறதை பார்த்து அடுத்த நாளைக்கு அல்லது ஓடோடி வந்த ஒரு மாணவி தும்பு தண்ணி எடுத்து அவ கூட்டட்டுமல் சொத்தாதா வாழ்லிமா தும்பு தண்ணி எடுத்து கூட்ட ஆரம்பிப்பான். மாணவி என்ன தெரியுமா சொல்லுவா, சொத்தாதா எங்கட வகுப்பிலே கொஞ்சம் மூத்தைக்குது, அதே கொஞ்சம் கூட்டிடுங்களே நீங்க, இதை நான் அழகா கூட்டுறேன். இந்த அளவுக்கு சோம்பேறித்தனம் மதுரசா மாணவிகளிடம் அதிகரித்து வருவதாக நிறைய மதுரசாக்களுடைய முறப்பாடு இருக்குது, பெற்றோருடைய முறப்பாடு இருக்கு. இந்த சோம்பேறித்தனம், இந்த பொதுபோக்குத்தனம், இந்த அலட்சிய போக்கு குடும்ப வாழ்க்கைக்கு உள்ளும் பாதிப்பை உண்டாக்க ஆரம்பிக்கும் இந்த மனோநிலை. எனவே சிறுவயது முதல் இளவயது முதல் சிதமத்துக்கு நாங்க பழக்கப்படும். மதுரசாவில் எத்தனை வேலைகள் இருக்குது, போடப்பட்ட வேலைகள் மட்டுமல்ல, சொல்லி செய்பவன் மனிதன், சொல்லாமல் செய்பவன் புனிதன். எனக்கு டேன் போடுவாங்க, இன்றைக்கு நீங்கள் பகன் கழுவுற நாள், வகுப்பை கூட்ட வேண்டிய நாள், மதுரசாவுடைய கிச்சனை சுத்தப்படுத்த வேண்டிய நாள், எங்கட பொறுப்பு போடப்பட்ட நாளில் மட்டுமல்லாது நாங்களாக மனம் வந்து தேடி சில சிதமத்துகளை செய்வோமாக இருந்தால் அது எங்கட எதிர்காலத்தை உரிமயமானதாக மாற்றும். இத மாணவிகள் நல்லா கவனத்துக்கு எடுக்கணும். ஏனென்றா நான் எவ்வளவுதான் திறமைசாலிகளாக இருந்தாலும் ஆற்றல் மிக்கவங்களாக இருந்தாலும் எதிர்காலத்தில் எங்களை வச்சு தீனுடைய கிதுமத்தை வாங்க போறது அல்லாதான். எங்கட கிதுமத்துடைய உணர்வு எந்த அளவுக்கு இருக்குதோ அதை வச்சுதான் எங்கட கபூலியத் எதிர்காலத்தில் இருக்க போகுது. அதனால கிதுமத்துடைய உணர்வுல கிதுமத்துடைய விஷயத்தை நாங்க கூடுதல் அக்கறை காட்டுவோம். மதரசாவுடைய கானூன்கள், மதரசாவுடைய கவாலி சட்டதிட்டங்கள், வழிகாட்டல்கள், இவைகளை எங்கட வெளிப்படையாக மட்டுமல்ல உளரீதியாகவும் மனசார ஏற்று பின்பற்றக்கூடிய உணர்வு எங்கள்கிட்ட வரும். வாண்டிமாக்களுக்கு வழிபட்டு நடக்கிறது, உத்தாதமார்களுக்கு வழிபட்டு நடக்கிறது. இத ஒவ்வொரு மாணவியும் தன்னுடைய வாஜிபாத்துகள்ல ஒன்றாக கருதும். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா சொல்றாங்க, குந்து உஸஃபிஹுல் வரகா பைன யதை மாலி ஸஃபஹன் ரஃபீகன் லில்லா யஸ்மஅ வகஅஹா. இரடு உஸ்தாத் இமாம் மாலிக் அவர்களுடைய பாடவகுப்பில் நான் உட்கார்ந்து இருப்பேன். அந்த பாடவகுப்புல நான் ஏந்த கிதாபுடைய தாளை புரட்டக்கூடிய நேரத்துல ரொம்ப அமைதியாக மெதுவாகத்தான் நான் ஏந்த கிதாபுடைய தாளை புரட்டுவேன். ஏனென்றா அந்த தாள் புரட்டக்கூடிய சட்டத்தின் மூலமாக கூட என்னுடைய உஸ்தாத் இமாம் மாலிக் அவர்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டுவிடக் கூடாது என்று நான் கவனமாக இருந்தேன் என்று இமாம் ஷாஃபிஈ சொல்றான். இமாம் ஷாஃபிஈ ஹதீஸ ஃபிக்ஹ மார்க்கத்தை படிச்சு மட்டும் இமாமாக மாறியவர் அல்ல, உஸ்தாதுக்கு உரிய மரியாதைய கௌரவத்தை கொடுத்ததன் மூலம் இமாமாக மாறியவர். இமாம் ஷாஃபிஈ அவர்களுடைய மாணவர் அர் ரபி இப்னு சுலைமா சொல்றாங்க, வல்லாஹி மஜ்தரத்து அன் அஷ்ரபல் மா வஷாஃபிஈ யன்ஸுரு இலை, என்னுடைய உஸ்தாத் இமாம் ஷாஃபிஈ பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் எனக்கு தண்ணீர் குடிக்க கூட தைரியம் வர, எனக்கு தொண்டக்கூடியால தண்ணி இறங்கால், ஏன் அந்த அளவுக்கு உஸ்தாதின மரியாதை பயம் மகாபத் காணப்பட்டது. ஆனா இன்றைக்கு இந்த சோசியலிசம் என்ற பெயரில இவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சமூகத்தில எமது பாடசாலை முறைகளுக்குள்ள மதரசாக்கு உள்ளேயும் கூட இன்று இந்த நோய் நுழைந்திருக்கு. எனவே இப்பொழுதும் எங்களை முஅல்லிமாக்களை உஸ்தாதாமார்களை பூரண கௌரவத்தோட கண்ணியத்தோட நடத்துறது, அவர்களோட நடந்து கொள்வது, அவர்களுடைய துஆவுக்குரிய மாணவிகளாக நாங்கள் மாறுவோமாக இருந்தால் எங்கள்கிட்ட திறமைகள் ஆளுமைகள் குறைந்திருந்தாலும் அந்த துஆவுடைய வரக்கத்தினால் ஹிதுமத்துடைய வரக்கத்தினால் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் அல்லாஹ் எங்களின் மூலம் பெரிய தீனுடைய ஹிதுமத்துகளை பார்க்கும். நிறைய மதரசாக்களை நாங்க பார்க்கும். ஹிஃபுன் ஓத ஆரம்பிச்சா ஹிஃபுத கூட முடிக்க கிடைக்காது. கிதாப் ஓத ஆரம்பிச்சா ரெண்டு வருஷம் தொடர்ந்து ஃபெயில் பண்ணிட்டா மதரசால இருந்து ஒதுங்கி கொண்டார். இன்றைக்கு அந்த ஹிஃபுல் முடிக்காத கிதாபுடைய பகுதியை கூட முடிக்காத அந்த மாணவி ஒரு மதரசாவை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார். நாட்டில பல இடங்கள்ல நாங்க பார்க்கிறோம். வகுப்புல முதல் மாணவியாக வந்தவங்க ஒரு வருஷத்துல குர்ஆன் மனனம் விட்ட ஹாஃபிதாக்கள், வகுப்புல முதல் மாணவி, அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, அந்த ஹிஃபுல் முடிக்காத கிதாபு முடிக்காத மாணவிக்கு கீழான உஸ்தாதாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தீனுடைய ஹிதுமத்தை எப்படியும் வாங்குவான். எங்களுடைய ஹிதுமத்துடைய உணர்வு ஒழுக்கம் வழிபடும் தன்மை எப்படி என்றது வச்சு அல்லாஹ் எங்களிடத்துல வேலை வாங்க. எனவே இதுல மாணவிகள் கூடுதல் கவனம் செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். அதே போல உஸ்தாதா மார்களும் இருக்கிறீங்க, முஅல்லிமாக்களும் இருக்கிறீங்க, நாங்களும் எங்களது மாணவிகளை எப்படி மிகச்சிறந்த பெண்களாக எமது சமூகத்தின் பாத்திமாக்களாக ஆயிஷாக்களாக ஹஃபாக்களாக எப்படி இவங்களை உருவாக்கலாம் என்று அதே சிந்தனை அதே ஈடுபாடு அதற்கான ஆக்கப்பூர்வமான பணியில் எங்களை அர்ப்பணித்தவங்களாக நாங்கள் இருக்கும். இது ஒரு கற்பித்தல் தொழிலாக அல்லது இதுவும் வாழ்வாதாரத்திற்கான ஒரு வழியாக சம்பாத்தியத்திற்கான வழியாக இது பார்க்கப்பட வேண்டிய ஒரு சேவை அல்ல. இது எதிர்கால தலைமுறையை உருவாக்குவதற்கான ஒரு வேலை திட்டத்தின் பங்காளியாக அல்லாஹ் என்ன தெரிவு செய்திருக்கிறார் என்ற உணர்வு ஒரு உஸ்தாதிடம், உஸ்தாதாவிடம், முஅல்லிமிடம், முஅல்லிமாவிடம் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு உஸ்தாதா யோசிக்கிற ஒரு சின்ன ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். என்னுடைய வகுப்பு என்னிடத்துல ஹிஃப்ஸ் செய்யக்கூடிய மாணவிகளில் அல்லது நான் கிதாபுடைய முஅல்லிமாவாக இருந்தால் என்னுடைய பாட வகுப்பில் பாடம் விளங்காத ஹிஃப்ஸில் பலவீனமா உள்ள இந்த மாணவிக்காக நான் சஹஜத்தில் துஆ செய்திருக்கிறேன். நான் மதரசாவுக்கு உஸ்தாதாவாக வந்து முஅல்லிமாவாக வந்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள், 3 வருடங்கள், 5 வருடங்கள் ஆகுது. இந்த கால பிரிவில் என்னுடைய வகுப்பில் படிக்கக்கூடிய, என்னிடத்தில் குர்ஆனை மனதவிடக்கூடிய, மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவிகளுக்கு பொதுவாகவும், பாடத்தில் ஹிஃப்ஸில் பலவீனமாக உள்ள மாணவிகளுக்கு விசேஷமாக பெயரை சொல்லி நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்கிறேனா? பெருமனே, பேச்சின் மூலம், அகட்டலின் மூலம், கண்டிப்பின் மூலம், அடியின் மூலம், தண்டனையின் மூலம் கொடுக்கப்படக்கூடிய இல்மல்ல மார்க்கத்துடைய இல். இது உளரீதியாக மானசீகமான தொடர்பு வாழ்நிமாக்களுக்கும் மாணவிகளுக்கும் இடையில காணப்படும். இவர்களுக்கு எப்படி இந்த பாடத்தை விளங்க வைக்கலாம்? என்னுடைய வகுப்பில் ஒரு ஹிஃப்ஸ் செய்யக்கூடிய மாணவி ரொம்ப கஷ்டப்படுறா என்றால், என்னுடைய பாட வகுப்பில் ஒரு மாணவி நஹ்வ விளங்குறதுக்கு, ஃபிக்ஹ விளங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அல்லது ஒரு பாடத்தை என்னுடைய மாணவிகளுக்கு சரியாக விளங்க வச்சுக் கொள்ள முடியவில்லை என்றால், அந்த இரவு அந்த உஸ்தாதாக்கள் தூங்கம் போகக்கூடாது. வீட்டுல தடமாற்றம், வீட்டு வேலையில ஒழுங்கா ஈடுபட முடியவில்லை. வீட்டுல கணவன் கேட்கணும், ஏன் இப்படி டென்ஷன் ஆகிக்கிறேன், ஏன் ஒரே பதட்டம் ஆகிக்கிறேன், இந்த ஏன் சோத்துல உப்பு கூடிக்கிறேன். அவ சொல்லணும், மாலியமா இன்றைக்கு மதுரத்தால் ஒரு பாடம் நடத்தினேன், இந்த மாணவிகளுக்கு சரியாக விளங்கல, அது எப்படி விளங்கப்படுத்தோடும் என்று எனக்கு சரியாக படுகிறதில்லை, அந்த யோசனை தான் இருக்கேன். இந்த பதில் எத்தனை மாலியமாக்கள்கிட்ட வந்தது, இந்த உணர்வோட எத்தனை மாலியமாக்கள் எங்கட மாணவிகளுக்கு பாடம் நடத்துறோம், இதை நாங்க மாற்றிக்கொள்வோம். அமானிதம் பேரும் தன்மையில் ரொம்ப பக்குவம் இருக்கும். அதற்கு மறுபடியும் ஹப்தாவுடைய காலத்துல பஹ்ரைன்ல இருந்து அம்பர் மிஸ் வருது, வாசனை திரவி அம்பர் மிஸ் அதற்கு சாதிமின் அபிவாக்காவுக்கு அறிவிக்கிறார். அதற்கு உமர் யோசித்தாங்க, தராஜியுடைய வசதிகள் டிஜிட்டல் ஸ்கேல் கொண்டு வந்த காலத்துல இல்ல, அதற்கு உமர் கேட்டாங்க, இந்த மிஸ்கையும் அம்பரையும் சரியாக மக்களுக்கு பங்கு வைக்கணும், நீதமாக சரியாக நிறுத்த தெரிஞ்ச ஒரு பொம்பளை இருந்தா நல்லமே என்று கேட்டாங்க. அதற்கு உங்களுடைய மனைவி ஆதிகா சொன்னாங்க, அமீரு மூமினி அந்த கணவரே, எனக்கு நல்லாக நிற்க தெரியும், நீதமாக சரி சமமாக நான் நிற்பேன். எனவே அந்த பேர் எனக்கு தான். அதற்கு உமர் சொன்னாங்க, உங்களுக்கு தான் தரமாட்டேன். ஏன் காரணம் கேட்டா சொன்னாங்க ஹசரத்து உமர், ஏனண்டா நீங்க உங்களோட கையால மிஸ்கையும் அம்பரையும் பங்கு வைப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பாத்திரத்திலேயோ துணியிலோ நீங்க போடுவீங்க, காத்தடிச்சு உங்களோட முக்காடு முந்தான கொஞ்சம் விலகும், உங்களோட முடி கொஞ்ச நேரம் முகத்துல கூடும், அல்லது கழுத்துல கொஞ்சம் சொரித்தல் ஏற்படும், நீங்க விஸ்கையும் அம்பரையும் நிறுத்தக்கூடிய அந்த விரல்களினால், அந்த கையினால் நீங்க உங்களோட முக்காட்டை சரி செய்வீங்க, தலைமுடிய நீங்க சீராக்குவீங்க, களத்தை நீங்க சொல்லுவீங்க, உங்களோட முக்காடிலும் முடியிலும் கழுத்திலும் அந்த வாசனை திரவியம் பட்டுவிடலாம், அது கூட முஸ்லீம்களுக்கு சொந்தமான வாசனை திரவியத்தில் இருந்து நீங்க எடுத்துக்கொண்டதாகத்தான் நான் பார்க்கிறேன், அது கூட எனக்கு வாங்க. முஸ்லிம்களுக்கு சொந்தமான பொது நிதியில் இருந்து, பைத்துன்மாலில் இருந்து, பொது சொத்தில் இருந்து அந்த அளவு கூட என்னுடைய மனைவியின் உடம்பில் தற்செயலாகப்படுவதை கூட நான் விரும்பவில்லை என்று அதற்கு உமர் சொன்னார். இதுதான் அமானிதம் பேணும் தன்மை.
முஹல்லிமாக்கள் எங்களிடத்திலும் உஸ்தாத்மார்களிடத்திலும் உஸ்தாதாக்களிடத்திலும் பொதுவாக இருக்க வேண்டிய ஒரு தன்மை இதுதான். நான் எந்த அளவுக்கு நேர முகாமியத்துவத்தை பேணிக் கொண்டிருக்கிறோம். மதரசா எத்தனை மணிக்கு ஆரம்பம், எத்தனை மணிக்கு முடியுது, ஒரு உஸ்தாத ஒரு முஹல்லிமாவுடைய வருகை எப்படி இருக்குது, விடுகை எப்படி இருக்குது, எத்தனை மணிக்கு வாரா, எத்தனை மணிக்கு போறா. ஒரு நாளைக்கு மூணு பாடம் போடப்பட்டு இருக்குதுண்டா, ஒவ்வொரு பாடத்திற்கும் நேரம் வரையறுக்கப்பட்டு இருக்குது. இத்தனை மணிக்கு பாடம் ஆரம்பிக்கணும், இத்தனை மணிக்கு பாடம் முடியும். நாங்கள் ஒரு பாடத்திற்கு எத்தனை நிமிஷங்கள் தாமதிச்சு வருகிறோம், அந்த வகுப்பில் பத்து மாணவிகள் இருக்கிறாங்கண்டா, நாங்கள் ஒரு நிமிடம் தாமதித்தால் பத்து நிமிடங்கள் அங்க வீணடிக்கப்பட்டு இருக்குது. அந்த மாணவிகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிமிடமாக பத்து நிமிடங்கள் பால்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பத்து நிமிடங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் யார் பதில் சொல்வது? பாடம் முடிவதற்கு முன்னால் ஐந்து நிமிஷம் முன்னால வெளியே போறோம். பாடத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்குடைய சொந்தமான தனிப்பட்ட ஒரு போன் போல் வருகிறது, அல்லது போன் பாதிக்கப்படுகிறது. சமூக வலைத்தளங்களோட சம்பந்தப்பட்டிருக்கிறோம், வாட்ஸ்அப் மெசேஜ்களை ரீட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இங்க குர்ஆன மனனமாக பாடம் தரக்கூடிய மாணவி மிகுந்த குர்ஆன ஓதிக்கொண்டிருக்கிறார், இங்க உஸ்தாதா முஅல்லிமா வாட்ஸ்அப்ல மெசேஜ பார்த்து கொண்டிருக்கிறார். பொதுவாக ஹாஃபிதுகள் ஹாஃபிதாக எல்லாருக்கும் தெரியும், குர்ஆன மனனமிடக்கூடிய அந்த பதினோரு பன்னிரண்டு வயதில் ஒரு ஆயத்து பிழையாக மனப்பாடம் செய்யப்பட்டால், மனதில் பதிந்து விட்டால் ஐம்பது வயதானாலும் அதை மாத்துறது கஷ்டம். இல்லைக்கு தராவி தொழில்பாங்க சில ஹாஃபிமார்கள் சில ஆயத்துக்களை தவறுவாங்க, கேட்டா சொல்லுவாங்க, இதன செய்யற நேரம் எனக்கு வந்த தவறு. ஏன் அந்த தவறு வந்தது? அந்த ஆயத்தை பாடம் கொடுக்கிற நேரம் உஸ்தாது கவனிக்க இல்லை, உஸ்தாது கவனிக்க தவறு இல்ல, அந்த மாணவனுக்கு தவற சுட்டி காட்ட தவறிவிட்டார். நாங்கள் சொந்த போன் கோளில் இருக்கும் பொழுது, வாட்ஸ்அப்ல மூழ்கி இருக்கும் பொழுது, யூடியூபில் இருக்கும் பொழுது, சொந்தமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது குர்ஆனை மனதிடக்கூடிய மாணவின் ஒரு ஆயத்து தவறி போனால் அந்த தவறு வாழ்க்கையை முழுக்கடியெடுக்கும். இதுக்கு யாரு அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு கூற வேண்டியது? என்ன பதில் சொல்ல போறோம்? இந்த அமானிதம் பேர் உணர்வு எங்களிடத்தில் இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இல்முடைய துறைக்கு எங்களை கபூல் செய்திருக்கிறான். குர்ஆனை பாதுகாப்பதற்கான, மார்க்கத்தை பாதுகாப்பதற்கான அல்லாஹுடைய வேலை திட்டத்தின் பணியாளர்களாக நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களோட கடமைகளை மிகச்சரியாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் செய்வோம், அதுக்கு மன உறுதி பூண்டுவோம். நாங்கள் இந்த மதரசாவுடைய பழைய மாணவிகளாக அல்லது தற்போதைய முஅல்லிமாக்களாக உஸ்தாதாக்களாக இருக்கலாம், அல்லது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவிகளாக இருக்கலாம், நாங்கள் அனைவரும் எங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்கியவர்களாக அல்லாஹ் இந்த நியமத்தை தந்ததற்காக நன்றி உணர்வோட கடமையை உணர்ந்து மிகச் சரியாக எங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாங்கள் அனைவரும் மாறுவோமாக. அல்லாஹ் எங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் கபூல் செய்து சொல்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.
السلام عليكم ورحمة الله وبركاته. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.